அனைவருக்கும் வணக்கம். உவா கல்வி அமைச்சு, உவா சமூக வானொலி ஆகியன இணைந்து நடத்துகின்ற இக்கல்வி நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கும் நான் பண்டாருளை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியை ராசுதர்ஷினி. மாணவர்களே, தரம் 8-8 தமிழ் பாடத்தில் ஒரு வினா தொகுப்பு மூலமாக உங்களுடன் நான் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். அதாவது தரம் 8 மாணவர்களுடைய பரீட்சை வினாத்தாளினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலில் பல்தேர்வு வினாக்கள் 20 வரையான பல்தேர்வு வினாக்கள் இடம்பெறுகின்றது. அதற்கு பிறகு பகுதி 2 உள்ள பகுதிகளில் ஒன்றாக கட்டுரை காணப்படுகின்றது. அந்த கட்டுரையினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், 20 புள்ளிகளுக்குரிய ஒன்றாக கட்டுரை காணப்படுகின்றது. தரம் 8 கட்டுரை என்றால் என்ன, ஒரு கட்டுரையை நாங்கள் எவ்வாறு எழுதுவது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் கற்றிருந்தாலேயே தரம் 11, தரம் 12, தரம் 13 உயர்தர வகுப்புகளிலும் கட்டுரை தொடர்பாக முழுமையான புள்ளிகளை எங்களால் பெறக்கூடியதாக இருக்கும். அவ்வகையில் அன்பு மாணவர்களே, முதலாவதாக கட்டுரை 1, கட்டுரை எழுதுவது எப்படி? எனவே சிறந்த கட்டுரை எழுதுவது எவ்வாறு என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நமது கருத்துக்களை பேச்சு அல்லது எழுத்துக்கள் மூலமாக, பெரும்பாலும் எழுத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்துவது, அது கட்டுரையாக அமைகின்றது. ஆகவே எழுத்துக்கள் மூலம் வெளிப்படுத்தும் போதுதான் கட்டுரையாக அமைகின்றது. நாங்கள் கட்டுரையில் பல வகைகள் காணப்படுகின்றது. நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும்போது, முதலாவதாக கட்டுரை என்றால் என்ன, அந்த கட்டுரையானது எவ்வாறு அமைய வேண்டும், கட்டுரையினுடைய உறுப்புகள், இவை தொடர்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக கட்டுரை எனும்போது அதில் மாணவர்களே எத்தனை பகுதிகள் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கட்டுரையில் 3 பகுதிகள், அதாவது 3 உறுப்புகளை கொண்டு கட்டுரை எழுதப்பட்டிருக்கும். ஆகவே முதலாவதாக முகவுரை என்ற ஒன்று காணப்படுதல் வேண்டும். இரண்டாவது உடல். மூன்றாவதாக மாணவர்களே என்ன, மூன்றாவது பகுதி எது, முடிவுரை. ஆகவே ஒரு கட்டுரையானது முகவுரை, உடல், முடிவுரை என்ற உறுப்புகளை கொண்டு கட்டுரை எழுதப்படுகின்றது. அன்பு மாணவர்களே, முதலாவதாக ஒரு கட்டுரை ஒன்றை நாங்கள் எழுதுவது எப்படி என்று நோக்கும்போது, முதலாவதாக ஒரு கட்டுரைக்கான ஒரு அமைப்பு காணப்படுதல் வேண்டும். அதாவது ஒரு அமைப்பு எனும்போது, கட்டுரை என்றாலே நாங்கள் சொல்லுவோம் முகவுரை அல்லது ஒரு தொடக்க உரை. அடுத்தது உடல். உடல் என்ற பகுதியில் உங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம். அது என்னது உடல், அதாவது நாங்கள் கட்டுரையில் கொடுக்க வேண்டிய மைய கருத்துதான் அந்த உடல் பகுதியில் நாங்கள் எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே முடிவுரை. ஆகவே முகவுரை, உடல், முடிவுரை என்ற அமைப்பிலே அந்த கட்டுரையினை நாங்கள் எழுதுவோம். முதலாவது கட்டுரையினுடைய முன்னுரை எனும்போது, நாங்கள் கட்டுரையொன்றை வாசகர்களாக நாங்கள் படிக்கும் போதே நாங்கள் சொல்ல வருகின்ற தகவல்களினை அல்லது ஒரு செய்தியினை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு கட்டுரையினுடைய முன்னுரை காணப்படுதல் வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு தலைப்பை ஒன்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அந்த தலைப்பினுடைய நாங்கள் என்னத்தை சொல்ல வருகின்றோமோ அந்த செய்திதான் கட்டுரையில் முன்னுரையாக காணப்படுதல் வேண்டும். அடுத்ததாக கட்டுரையினுடைய உடல் பகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கட்டுரையுடைய உடல் அல்லது நாங்கள் மாணவர்களே அந்த உடலை நாங்கள் வேறு எவ்வாறு கூறுவோம், மைய கருத்து. அந்த மைய கருத்து என்றால் என்ன? அந்த உடல் பகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இதனை நாங்கள் பொருளுரை என்று சொல்லலாம் அல்லது உடல் பகுதி என்று சொல்ல முடியும். எனவே அந்த கட்டுரையினுடைய அந்த முதல் பந்தியில் எங்களுடைய மைய கருத்தினை நாங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவது சிறப்பு. அதாவது கட்டுரையானது எதை பற்றியது என்பதனை நாங்கள் சுற்றி வளைக்காமல் ஆரம்பத்திலேயே சொல்லிவிடலாம். மற்றும் ஒரு கட்டுரையினொன்றினை பொருளினை நாங்கள் விளக்கும் போது பந்தி பிரித்து எழுதுதல் அவசியமாகும். அன்பு மாணவர்களே, நாங்கள் கட்டுரை ஒன்றினை எழுதும் போது எவ்வாறு எழுத வேண்டும்? பந்தி பிரித்து எழுத வேண்டும். ஆகவே ஒரு பந்தியில் எத்தனை விடயங்கள் இருக்கலாம்? நாங்கள் ஒரு பந்தியில் ஒரு கருத்தை முழுமையாக கூற வேண்டும். பின் அடுத்த பந்தியில் வேறொரு கருத்தினை நாங்கள் கூறலாம். மற்றும் மைய கருத்தினை நாங்கள் வெளிப்படுத்தும் இடத்தில் அதற்கான ஆதாரங்கள் அல்லது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இல்லையென்றால் அனுபவங்கள் போன்றவற்றை நாங்கள் இணைத்து எழுதினால் அந்த கட்டுரை மேலும் நன்றாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, அந்த கட்டுரையுடைய உடல் என்ற பகுதிக்குள் நாங்கள் பந்தி பிரிக்கலாம். அந்த பந்தியில் ஒரு பந்தியில் ஒரு கருத்தினை நாங்கள் முழுமையாக கூறலாம். ஆகவே இவ்வாறுதான் கட்டுரையினுடைய மைய கருத்தானது காணப்படுதல் வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக கட்டுரையினுடைய மூன்றாவது பகுதி எது? கட்டுரையினொன்றின் மூன்றாவது பகுதியாக இறுதி பகுதியாக முடிவுரை அமைகின்றது. கட்டுரையினுடைய முடிவுரையானது நாங்கள் எப்படி எவ்வாறு அமைய வேண்டும்? அந்த மைய கருத்தினை வலியுறுத்துவதாக அந்த முடிவுரை அமைய வேண்டும். அதாவது நாங்கள் சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்களை தொகுத்து கூறுவதாக முடிவுரை அமைய வேண்டும். ஒரு நாங்கள் எந்த கட்டுரையினுடைய தலைப்பு, அதனுடைய ஆரம்பத்தில் எவ்வாறு எழுதுகின்றோம், அந்த உடல் பகுதியில் அந்த கட்டுரையுடைய பகுதியில் எவ்வாறு விபரித்து செல்கின்றோம், அந்த முடிக்கும் பகுதிகளில் அந்த ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் சேர்த்து தொகுத்து சொல்லுவதாக கட்டுரையினுடைய முடிவுரையானது அமைய வேண்டும். அடுத்த மாணவர்களே, நாங்கள் தரம் 8 என்ற வகையில் கட்டுரையினுடைய முடிவுரை என்பது மிக நீண்டதாக இருக்கக்கூடாது. ஒரு சுருக்கமாக முடிவுரையினுடைய தொகுப்புரையாக நாங்கள் கூறியவற்றினுடைய சகலவற்றினுடைய தொகுப்புரையாக நாங்கள் கட்டுரையினை எழுதலாம். ஆகவே மேற்கூறிய உள்ளடக்கங்களை கொண்டு சிறந்த ஒரு கட்டுரையை மாணவர்களை நாங்கள் எழுதலாம். அடுத்ததாக மாணவர்களே, இந்த கட்டுரை என்று சொல்லும்போது கட்டுரையில் பல வகைகள் காணப்படுகின்றது. உங்களுக்கு எத்தனை வகையான கட்டுரைகள் தெரியும்? மாணவர்களே, நாங்கள் அந்த கட்டுரையொன்றின் வகைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலாவது என்ன கட்டுரை? விளக்க கட்டுரை. அப்ப விளக்க கட்டுரை எனும் போது ஒரு பொருள் தொடர்பாக அல்லது ஒரு விடயம் தொடர்பாக அதற்கான காரணங்கள், அந்த காரியங்கள் அல்லது தொடர்புகளை நாங்கள் உதாரணங்களை குறிப்பிட்டு விளக்கி எழுதுவது விளக்க கட்டுரை ஆகும். உதாரணமாக சூழல் மாசடைதல் என்ற தலைப்பினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த சூழல் மாசடைதல் தொடர்பான விளக்கங்களை நாங்கள் விளக்கி எழுதலாம். அல்லது விஞ்ஞானத்தின் விந்தை என்ற தலைப்பினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த தலைப்பு தொடர்பாக முழுமையான கருத்துக்களை நாங்கள் விளக்கி எழுதுதலே விளக்க கட்டுரை எனப்படும். மேலும் கட்டுரையினுடைய வகைகள் எனும்போது வர்ணனை கட்டுரை. ஆகவே வர்ணனை கட்டுரை எனும்போது ஒரு இடங்கள், காட்சிகள் முதலியவற்றை வர்ணித்து அலங்காரமாக நாங்கள் எழுதுவது வர்ணனை கட்டுரை எனப்படும். உதாரணமாக என்ன செய்யலாம்? காலை நேரத்தினுடைய கடற்கரை காட்சி. இவ்வாறு இடங்கள், காட்சிகள் போன்றவற்றை நாங்கள் வர்ணனை கட்டுரைக்குள் எழுதலாம். அடுத்ததாக கற்பனை கட்டுரை எனும்போது புதிய விடயங்கள் எங்களால் கற்பனையில் உருவாக்கி எழுதுவது கற்பனை கட்டுரை. தரம் 8 என்ற வகையில் முழுமையாக கற்பனை கட்டுரை எனும்போது உடைந்த கண்ணாடியினுடைய சுயசரிதை, உடைந்த கணனியினுடைய சுயசரிதை, நான் ஒரு பறவையானால் போன்ற பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் அதனுடைய நிலைமையினை கற்பனையில் யூகித்து நாங்கள் எழுதுவது கற்பனை கட்டுரை எனப்படும். உதாரணமாக உடைந்த கணனியின் சுயசரிதை எனும் போது அந்த கணினி தொடர்பாக ஆரம்பத்தில் எவ்வாறு கணினி வடிவமைக்கப்பட்டிருந்தது, அந்த கணினியினுடைய செயற்பாடுகள், அந்த எதிர்காலத்தில் கணினி எவ்வாறு இருக்கும் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் யூகித்து எழுதலாம். ஆகவே இந்த இவ்வாறு பல்வேறு வகைகளில் கற்றையினுடைய வகைகள் காணப்படுகின்றது. மாணவர்களே, இந்த கட்டுரை எனும்போது இந்த கட்டுரையில் உள்ளடங்கும் அம்சங்கள், ஒரு கட்டுரை எவ்வாறு அமைய வேண்டும், இந்த கட்டுரையில் நாங்கள் எழுதும் போது முதலாவதாக திட்டமிடுதல் என்ற ஒன்று அவசியம். அடுத்ததாக வடிவமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். நாங்கள் இந்த எங்களால் எவ்வாறு ஒரு கட்டுரை எழுதப்படுகின்றது என்பதை நாங்கள் முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த தீர்மானிக்கிறதுதான் திட்டமிடுதல் என்று சொல்லப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே கட்டுரைக்கான ஒரு சட்டகம் தீர்மானிக்கப்படுகின்றது. இதில் அடங்கும் செயற்பாடுகளாக திட்டமிடுதல் எனும்போது நாங்கள் என்னென்னவற்றை திட்டமிடலாம்? ஒரு எழுதப்படுகின்ற விடயத்தை தெரிவு செய்யலாம், அந்த குறித்த விடயத்தினுள் அடங்குகின்ற அம்சங்களை இனங்காணலாம், அந்த விடயங்களை அவ்வாறே ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக ஒரு உதாரணமாக சூழல் மாசடைதல் என்ற தலைப்பினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அந்த சூழல் மாசடைதல் என்ற தலைப்பு அந்த விடயத்தினுள் உள்ளடங்கும் விடயங்கள். அப்ப நிலம் எவ்வாறு மாசடைகின்றது, நீர் எவ்வாறு மாசடைகின்றது, வழி மாசடைகின்றது, இவ்வாறு பூமி இவ்வாறு மாசடைகின்ற விடயங்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ளணும். அவற்றினை அடுத்ததாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். இவை அனைத்தையுமே எங்களுடைய மனக்கண்ணில் நிறுத்தி சட்டகத்தை அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். மாணவர்களே, எவ்வாறு நாங்கள் வடிவமைக்கலாம் ஒரு கட்டுரையில்? சட்டகத்தில் அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட அம்சங்களை எவ்வாறு எழுதுதல் வேண்டும் என்ற அமைப்புதான் வடிவமைத்தல் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எளிமையாக உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் எவ்வாறு இந்த கட்டுரையில் உள்ளடங்கும் அம்சங்கள் எவை என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எளிமையாக சகலருக்கும் விளங்கும் வண்ணம் தெளிவாக முதலாவது கட்டுரை அமைந்திருத்தல் வேண்டும். ஒரு தலைப்பினை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த தலைப்பை விட்டு அந்த கட்டுரை விலகிச் செல்லக்கூடாது, தெளிவான கையெழுத்தில் அமைதல் வேண்டும். நாங்கள் எடுத்த ஒரு கட்டுரை ஒன்றினை நாங்கள் எழுதும் போது குறியீடுகளை அனுசரித்து எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு அம்சங்களையும் தனித்தனி பந்தியாக பிரித்து நாங்கள் எழுதுவதுடன் பந்திகளுக்கிடையே நாங்கள் ஒரு தொடர்பினை பேணுதல் வேண்டும். முதல் பந்திக்கும் எங்களுடைய அடுத்த பந்திக்கும் இடையில் எவ்வித தொடர்புமே இல்லாமல் நாங்கள் ஒரு கட்டுரையினை எழுதக்கூடாது. அப்ப மொழிநடை எனும்போது மொழிநடையும் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மொழிநடையாக அமைதல் வேண்டும். எளிமையான மொழிநடை தெளிவானதாக அமைய வேண்டும். எனவே மாணவர்களே, ஒரு கட்டுரை எனும்போது அதில் உள்ளடங்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள்? நாங்கள் இவ்வாறு முதல் கூறியதை அவ்வாறு கூறுவோமாக இருந்தால் என்னென்ன அம்சங்கள் உள்ளடங்க வேண்டும்? எளிமையாக இருக்க வேண்டும், சலருக்கும் விளங்கும் மனம் தெளிவாக அமைந்திருக்க வேண்டும், தெளிவான எழுத்தில் எழுத வேண்டும். அடுத்த கட்டுரையில் நாங்கள் குறியீடுகளை அனுசரித்து எழுத வேண்டும். குறியீடுகள் இல்லை என்றால் கட்டுரை என்ன எழுதியிருக்கும் என்று எங்களாலே வாசிக்க முடியாததாக இருக்கும். அடுத்ததாக மிகவும் முக்கியமானது மாணவர்களே, ஒவ்வொரு பந்தியாக பிரித்து எழுதுவதுடன் பந்திகளுக்கிடையே ஒரு தொடர்பு பேண வேண்டும், எளிமையான மொழிநடை காணப்படுதல் வேண்டும். அன்பு மாணவர்களே, அடுத்ததாக கட்டுரையில் என்னென்ன விஷயங்கள் அமையலாம்? கட்டுரையில் அமைய வேண்டியவை எவை? என்ற வினாவினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக நாங்கள் எழுதப்படுகின்ற அந்த கட்டுரை நீங்கள் தரம் எட்டிலே அந்த பழக்கத்தினை பழகிக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக அதே சமயம் அந்த கட்டுரை விளக்கமாக எழுத வேண்டும். நாங்கள் வாசிப்பவர்களுக்கு ஒரு இன்பம் தருவதாக ஒரு கட்டுரை ஒன்று அமைதல் வேண்டும். ஒரு பொருத்தமான சொற்களை நாங்கள் கையாளலாம். ஆழ்ந்த கருத்துக்களுடையதாக இருக்க வேண்டும். பந்திகளை ஒழுங்காக அமைக்க வேண்டும். எல்லோருக்கும் விளங்கக்கூடிய நாங்கள் உதாரணங்களை சுட்டிக்காட்டலாம் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் கட்டுரையில் அமைத்துக் கொள்ளலாம். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் கட்டுரையொன்றில் என்னென்ன விடயங்கள் அமைய வேண்டும் என்று பார்ப்போம். கட்டுரையொன்றில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று பார்ப்போமாக இருந்தால், ஒரு தலைப்புக்கு பொருத்தமின்றி பொருள் விளக்கமின்றி அந்த கட்டுரையினை நாங்கள் எழுதுதல் கூடாது. அடுத்ததாக அளவுக்கு அதிகமான சொற்களிலும் நாங்கள் கட்டுரையினை எழுதக்கூடாது. அடுத்ததாக முதல் பந்தியில் ஒரு விடயத்தை கூறினோம் என்றால் அடுத்த பந்தியிலும் விடயங்களை மீண்டும் மீண்டும் கூறக்கூடாது. மாணவர்களே பாருங்கள், பிழையான சொற்பிரயோகங்களை பயன்படுத்தக்கூடாது. முன்னுக்கு பின் முரணான, எங்களுக்கே சந்தேகம் ஏற்படக்கூடிய வகையில், முரண்பாடு ஏற்படக்கூடிய வகையில் கட்டுரை ஒன்றின் பந்திகளை நாங்கள் அமைக்க கூடாது. அடுத்ததாக நாங்கள் தலைப்புக்கு ஒரு கூற வந்த ஒரு பொருளை விட்டுவிட்டு அந்த பொருளுக்கு சம்பந்தம் இல்லாத வேறொன்றினை விளக்குதல் கூடாது. ஆகவே மாணவர்களே, கட்டுரையில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களவை பொருள் விளக்கமின்றி கூறுதல், அளவுக்கு அதிகமான சொற்களில் கூறுதல், விடயங்களை மீண்டும் மீண்டும் கூறுதல், பிழையான சொற்களினுடைய பிரயோகம், ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடியவாறு சொல்லுதல், முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறுதல், கூற வந்த பொருளை விட்டு வேறு பொருள்களில் கூறுதல் போன்றன கட்டுரையொன்றில் நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். மாணவர்களே, நாங்கள் ஒரு கட்டுரையொன்றினை எழுதுவோமாக இருந்தால், உதாரணமாக ஒரு தலைப்பினை கட்டுரை தொடர்பாக ஒரு தலைப்பினை தெரிவு செய்து நாங்கள் கட்டுரை ஒன்றினை எழுதுவோமாக இருந்தால், முதலாவதாக அந்த கட்டுரையினுடைய தலைப்பினை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தெளிவான ஒரு மொழிநடையில் எளிமையான சொற்களை வைத்து எங்களுடைய எண்ணங்களை தெளிவாக விளக்கும் வகையில் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். அப்ப உதாரணமாக நாங்கள் சுத்தம் சுகம் தரும் என்ற ஒரு கட்டுரையொன்றினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அறிமுகத்தில் நாங்கள் என்ன எழுதலாம், முகவுரை நாங்கள் ஆரம்பிக்கும் போது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது முதுமொழி. நாம் நோயின்றி வாழ சுத்தம் பேணுதல் மிக மிக அவசியமாகும். சுத்தமான காற்று, சுத்தமான உணவு, சுத்தமான உடை, வசிப்பிடம் ஆகியன எங்களுடைய சுக வாழ்வுக்கு இன்றியமையாதன. சுத்தம் சுகம் தரும் எனும் கூற்றே இந்த உண்மையை நன்கு புலப்படுத்துகிறது என்று நாங்கள் ஒரு அறிமுகத்தினை கொடுக்கலாம். அடுத்த பந்தியில் சுத்தம் என்று கூறும்போது முதலில் நமது உடல் சுத்தம் பேணப்பட வேண்டும். அந்த பகுதியை நாங்கள் விபரித்துக் கொண்டே செல்கின்றோம். உடலில் அழுக்குப்படியாதபடி நாம் உடலை நன்றாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நகங்களில் அழுக்கு சேராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். நமது உடைகளை நன்கு தோய்த்து உலரவிட்டு அணிதல் வேண்டும். அழுக்கு நிறைந்த இடங்களில் நாம் வாழக்கூடாது. அழுக்கு பொருட்களை வீட்டில் அகற்றிவிட வேண்டும். இவற்றை தேங்கவிட்டால் நோய் கிருமிகள், நோய் தொற்று பெருகி எங்களை ஒரு அசுத்தமான நிலைமையை ஏற்படுத்தும் போன்ற விடயத்தை அடுத்த பந்தியில் கூறலாம். அடுத்த பந்தியில் இதனால் மக்களுடைய வாழ்க்கையில் சுகம் கெடும். நமது உணவுப் பண்டங்களை மூடி வைத்திருக்க அதுக்கான தீர்வுகள், நாங்கள் சுத்தமில்லாம எவ்வாறு சுத்தமில்லாம, முதலாவது சுத்தம் என்றால் என்ன, அந்த சுத்தத்தை நாங்கள் எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்பது இரண்டாவது பந்தி. மூன்றாவதில் அந்த சுத்தம் நாங்கள் சுத்தம் பேணவில்லை என்றால் என்னென்ன நடக்கும், நமது உணவு பண்டங்களை மூடி வைத்திருத்தல் வேண்டும், ஈ எறும்பு போன்றவை மோய்க்காமல் உணவு பண்டங்களை பேணுதல் வேண்டும், குறித்தார் எனீரை நாம் இந்நாளும் பருகுதல் வேண்டும். வீடை சார்ந்துள்ள சுற்றாடல் ஆகியவற்றை துப்புரவாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சூழலில் நுழம்பு போன்றவை பெறுவதற்கு இடமளிக்கக்கூடாது. எனவே இறுதிப்பந்தியில் எங்களுடைய முடிவுரையில் நோய் வந்த பின் வைத்தியம் செய்வதிலும் பார்க்க நோய் வராது பார்த்துக் கொள்வதே சிறந்தது. எனவே நோய் வருமுன் காக்கும் நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல நாம் சுத்தமாக இருப்பதுடன் நமது சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு ஒரு சுத்தம் சுகம் தரும் என்ற ஒரு கட்டுரையினை நாங்கள் எழுதலாம். மாணவர்களே, ஒரு கட்டுரை என்று சொல்லும்போது ஆரம்பத்தில் இவ்வாறு ஒரு முகவுரை அமைகின்றது, அதுக்கு அடுத்ததாக எவ்வாறு அதனுடைய உடல் பகுதி வளர்த்திற்கு செல்லப்படுகின்றது, அடுத்து எவ்வாறு ஒரு கட்டுரையினுடைய இறுதிப்பகுதி அமைகின்றது என்றதற்கு சுத்தம் சுகம் தரும் என்ற கட்டுரையை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக வேறொரு தலைப்பினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கல்வி. கல்வி என்ற ஒரு தலைப்பினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், முதலாவது ஆரம்பத்தில் நீராலும் நெருப்பாலும் அழிக்க முடியாதது எது? எங்களுடைய கல்வி. பிறரால் கவர முடியாத செல்வம் கல்வி செல்வம். ஏனைய செல்வங்கள் எல்லாம் கொடுக்கும் தோறும் குறைவுபடும். நீராலும் நெருப்பாலும் அழியக்கூடியது, பிறரால் கவரக்கூடியது, ஆனால் நீராலோ நெருப்பாலோ அழியாதது. கல்வரால் களவாட முடியாதது. பிறருக்கு கொடுக்கும் தோறும் பெருகிக் கொண்டே செல்வது கல்வி செல்வம். எனவே கல்வி செல்வத்திற்கு நிகரான செல்வம் உலகில் வேறில்லை என்று நாங்கள் கட்டுரையினுடைய அறிமுகத்தினை நாங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, கட்டுரையினுடைய ஒரு உடல் பகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மனிதனிடத்தில் காணப்படுகின்ற ஒரு அறியாமையை நீக்கி அறிவு ஒளி ஊட்டுவது கல்வி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. கற்றறிந்தவனே கண்ணுடையவன் என கருதப்படுவான் என்று அந்த திருவள்ளுவருடைய கூற்றுக்களையோ இல்லை என்றால் ஏனைய புலவர்களுடைய கூற்றுக்களையோ, கல்வி தொடர்பான கூற்றுக்களையோ நாங்கள் அந்த பந்தியில் வளர்த்தெடுத்துச் செல்லலாம். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று நம் முன்னோர் கூறியுள்ளனர். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் கற்க வேண்டியவற்றை கற்று கற்ற நெறிப்படி ஒழுக வேண்டும். இதனையே திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்று பின் நிற்க அதற்கு தகையின்றார் என்று அடுத்த பந்தியினை நாங்கள் நிறைவு செய்யலாம். அதுக்கு அடுத்த பந்தியாக, எனவே கற்க வேண்டியவற்றை நாங்கள் கருத்தூன்றி கற்க வேண்டும். கற்க வேண்டிய பருவத்தில் கற்க வேண்டும். இளமையை கற்பதே சிறந்த செயலாகும். இளமை கல்வி சிலையில் எழுத்து என்ற முதுமொழியையும் நாம் மறக்கக்கூடாது என்று கல்வி தொடர்பான அழகான முதுமொழிகளினை நாங்கள் மேற்கோட்காட்டி அந்த கட்டுரையினை வளர்த்தெடுத்துச் சொல்லலாம். எல்லாவித அழகுகளிலும் ஒருவனுக்கு கல்வி அழகே சிறந்த அழகு. இக்கல்வி அழகினை பெறுவதற்கு நாம் சளியாது முயற்சிக்க வேண்டும். கட்டுரையின் இறுதிப்பகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கற்பதற்கு வயது கட்டுப்பாடு இல்லை, வாழ்நாள் முழுவதுமே நாங்கள் கற்கலாம். எனவே அழியா செல்வமான கல்வி செல்வத்தை பெற்று இவ்வையகத்தை வாழ்வாங்கு வாழ நாம் முயற்சிப்போமாக என்று நாங்கள் அந்த கட்டுரையினை நிறைவு செய்யலாம். எனவே அன்பு மாணவர்களே, ஒரு கட்டுரை என்றால் என்ன? முதலாவது கட்டுரையினுடைய நாங்கள் பார்த்தோம், கட்டுரையினுடைய பகுதிகளினை நாங்கள் பார்த்தோம். ஒரு கட்டுரையின் முதலாவதாக முகவுரை காணப்படுதல் வேண்டும், இரண்டாவதாக ஒரு உடல் பகுதி காணப்படுதல் வேண்டும், மூன்றாவதாக ஒரு முடிவுரை காணப்படுதல் வேண்டும். இந்த மூன்று பகுதிகளுமே கட்டுரையினுடைய உறுப்புகளாக காணப்படுகின்றது. ஒரு கட்டுரை ஒன்றை நாங்கள் எழுதுவது எப்படி? ஒரு கட்டுரையினுடைய முதலாவதாக அமைப்பு எவ்வாறு காணப்பட வேண்டும்? அந்த கட்டுரையினுடைய முகவுரை எவ்வாறு இருக்க வேண்டும்? கட்டுரையினுடைய மைய கருத்து எவ்வாறு இருக்க வேண்டும், கட்டுரையினுடைய இறுதி பகுதி எவ்வாறு அமைய வேண்டும் என்று தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு கற்பனை கட்டுரை, நான் ஒரு பறவையானால் என்ற கட்டுரையினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நான் ஒரு பறவையானால் அப்ப கட்டுரையினுடைய ஆரம்பத்திலேயே நான் ஒரு பறவையானால் நேற்று மாலை பூந்தோட்டத்தில் நீரூற்றிக் கொண்டிருந்தேன், அப்பொழுது ஒரு அழகிய கிளி எங்கள் முற்றத்து மாமரத்தில் வந்திருந்தது. அதன் அழகு என்னை பெரிதும் கவர்ந்தது. அது கீக்கி என்று கீச்சிடுவதே தனி ஆனந்தம். இதை போன்று நானும் ஒரு பறவையானால் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும் என்று எண்ணினேன். என் கற்பனை விரிந்தது என்ற ஒரு அழகான ஒரு அறிமுகம். மாணவர்களே, கற்பனை கட்டுரை. அடுத்ததாக ஒரு பந்தி அமைப்பினை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நான் ஒரு பறவையானால் வானவெளியில் சிறகுகளை அகல விரித்து ஆனந்தமாக பறந்து செல்வேன், விரும்பிய வேளைகளில் விரும்பிய இடங்களில் அமர்வேன், எவ்வித கட்டுப்பாடும் எனக்கு இருக்காது, இந்த உலகில் மனிதர்கள் படும் துன்பங்கள் எதுவும் என்னை தொடமாட்டாது, சுதந்திரமாக எங்கும் பறந்து செல்வேன். மிக அழகான ஒரு பந்தி. அடுத்ததாக நாங்கள் இந்த பந்தியை வளர்த்தெடுத்து செல்வோமாக இருந்தால், உயர்ந்த மலைகள், பச்சை பசலின காட்சி தரும் வயல்வெளிகள், பல தோட்டங்கள், வானலாவிய மரங்கள் அனைத்திலும் நான் சென்று அமர்ந்து ஆனந்தம் அடைவேன். உணவை பற்றிய கவலையே எனக்கில்லை. நாளைக்கு என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்று மனிதர்கள் சதா நேரமும் துன்பப்படுகின்றார்கள். பொருட்களை தேடி தேடி சேர்த்து வைக்க முற்படுகின்றார்கள். பறவையாகிய எனக்கு இத்தகைய எந்த உணர்வுமே இல்லை. நாளைய உணவை பற்றி நான் சிந்திப்பதே இல்லை. காய்கறிகள் பழங்கள் தேட வேண்டும் என்ற கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு விரும்பிய போதே நான் உணவை தேடிக்கொள்வேன். இவ்வாறு இரண்டாவதாக பந்தி. மூன்றாவதாக, இயற்கை காட்சிகளை நான் தேடிக்கொள்வேன், ரசித்து இன்புறுவேன். உறங்குவதற்கு மாடி வீடுகளையோ குடிசைகளோ எனக்கு தேவையில்லை. என் சகோதரருடன் உல்லாசமாக மர உச்சியில் கூடுகளில் படுத்து உறங்குவேன். இறுதிப்பந்தியை, அதிகாலை வேளைகளில் எழும்புவேன். இதோ மாலை வேளையாகிவிட்டது, நான் என் கூட்டுக்கு செல்ல வேண்டும். என் சகோதரர்கள் அதோ பறந்து வருகிறார்கள், அவர்களுடன் நானும் செல்லுகின்றேன் என்று ஒரு கற்பனை ரீதியாக அழகாக பறந்து செல்லுகின்றேன் என்று நானும் ஒரு பறவையானால் என்ன செய்வேன் என்பதனை மிகவும் அழகாக ஒரு கற்பனை கட்டுரையாக நாங்கள் எழுதலாம். ஆகவே அன்பு மாணவர்களே, நாங்கள் கட்டுரை ஒன்றை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், நாங்கள் அந்த கட்டுரையில் அழகானதாக முதலாவதாக நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த முகவுரையில் என்ன விடயங்கள் எழுதப் போகின்றோம், உடல் பகுதியில் என்ன விடயங்கள் எழுதப் போகின்றோம், அந்த முடிவு பகுதியில் என்ன விடயங்கள் எழுதப் போகின்றோம். இப்பொழுது நாங்கள் வர்ணனை கட்டுரை ஒன்றினையும் பார்த்தோம், ஒரு கற்பனை கட்டுரை ஒன்றினையும் நாங்கள் பார்த்தோம். ஆகவே கட்டுரையினுடைய ஒரு பொருளினை நாங்கள் விளக்கும் போது, ஒரு பந்தி பிரித்து எழுதும் போது அதனுடைய கருத்து, மாணவர்களை நாங்கள் மேலே நாங்கள் இப்பொழுது குறிப்பிட்டது போல முழுமையாக ஒரு பந்தியில் ஒரு கருத்து ஒன்று நிறைவு பெற்ற பின் அடுத்த பந்தியில் வேறு கருத்துக்களை நாங்கள் தொடங்க வேண்டும். அந்த பந்தி ஒன்றை நாங்கள் பிரிக்கும் போது அந்த கருத்தினுடைய அடிப்படையிலேயே அந்த பந்தியினை நாங்கள் பிரிக்க வேண்டும். அன்பு மாணவர்களே, இந்த கட்டுரை ஒன்றினை நாங்கள் எழுதும் போது, ஏற்கனவே நாங்கள் கூறியது போல மறுபடியும் சரியான குறியீடுகளை நாங்கள் நிறுத்தற்குறியிட வேண்டும், மேற்கோள் குறிகள் பொருத்தமான இடங்களில் பயன்படுத்த வேண்டும். கட்டுரையினுடைய தலைப்பை நோக்கியதாக, ஏன், எப்படி, எதற்கு போன்ற அந்த கேள்விகளை கேட்டு விடையை கொண்டு வருவதாக சிறந்த கட்டுரை ஒன்றினை நாங்கள் எழுதலாம். படிப்பவர்கள் எங்களுடைய கட்டுரையை ஈர்க்குமாறு நாங்கள் எழுத வேண்டும். வாசகர்கள் அந்த கட்டுரையை வாசிக்கும் போது ஆர்வமாக வாசிப்பதாக, உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதாக ஒரு கட்டுரை அமைய வேண்டும். ஆகவே அன்புமானவர்களே, கட்டுரை எனும் போது எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் என்ற வகையில் அமைய வேண்டும். அதாவது அழகாக ஒரு அறிமுகம், அந்த அறிமுகத்தினை விளக்குறதாக உடல் பகுதி, அந்த உடல் பகுதியிலே அந்த கட்டுரையினுடைய மைய கருத்து காணப்பட வேண்டும். இறுதி பகுதியில் கட்டுரையினுடைய முடிவானது காணப்பட வேண்டும். மாணவர்களை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விடயம், கட்டுரையை எழுவதற்கு முன் கட்டுரை தலைப்பினை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தெளிவான மொழி நடையில் யாவரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய கட்டுரையினுடைய முடிவுரை எனும் போதே அந்த முடிவுரையில் நாங்கள் கூறிய அந்த மைய கருத்தானது தெளிவாக வலியுறுத்துவதாக இருக்க வேண்டும். அத்துடன் நாங்கள் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை தொகுத்து கூறுவதாக கட்டுரை அமைய வேண்டும். அந்த கட்டுரையினுடைய முடிவு நீளமானதாக அமையக்கூடாது. அதே போல தொடக்க உரையை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆரம்பத்தில் சொல்ல வருகின்ற விடயங்களை தொடக்க உரையில் கூற வேண்டும். மைய கருத்தில் அந்த மைய கருத்தை சிதைவுறாமல் எழுத வேண்டும். எனவே அன்பு மாணவர்களே, ஒரு சிறந்த கட்டுரை எனும் போது அந்த சிறந்த கட்டுரையை எவ்வாறு எழுதுவது? முன்னுரை, அதனுடைய உடல், முடிவுரை என்ற பகுதிகளை நாங்கள் நன்றாக கலந்துரையாடினோம். அடுத்ததாக கட்டுரையினுடைய பகுதிகளை பார்த்தோம். விளக்க கட்டுரை, எங்களுடைய வர்ணனை கட்டுரை, பயண கட்டுரை இருக்கின்றது, அனுபவ கட்டுரை இருக்கின்றது. இதில் நாங்கள் இப்போது விளக்க கட்டுரை ஒன்றினையும், கற்பனை கட்டுரை ஒன்றினையும், வர்ணனை கட்டுரை ஒன்றினையும் பார்த்தோம். மாணவர்களே, இவ்வாறு கட்டுரையினுடைய பல பகுதிகள், பல வகைகள் இருந்தாலும் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு பகுதிகள், எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற தலைப்புகளினை வைத்து அதற்கு போதுமான தகவல்களினை நாங்கள் பெற்று, எங்களிடம் போதுமான தகவல்கள் அந்த கட்டுரைக்கு இருந்தால் மாத்திரமே அந்த கட்டுரையினை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். கட்டுரையினை எழுதும் போது அதற்கு சரியான விடயங்கள், எங்களுக்கு விடயப்பரப்பு போதுமானதாக இல்லையெனில் அதற்கான தகவல்களை நாங்கள் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். தெரிந்த கட்டுரையிலே நாங்கள் எழுத தொடங்குதல் வேண்டும். அடுத்ததாக எழுத போகும் விடயத்தை பற்றிய ஒரு முன்னாயத்தமாக கட்டுரையினுடைய சட்டகத்தை நாங்கள் அமைத்து எழுதலாம். ஆகவே அன்பு மாணவர்களே, இதுவரை நேரமும் கட்டுரை என்றால் என்ன, கட்டுரையினுடைய பகுதிகள் எவை, கட்டுரையில் அமைய வேண்டிய விடயங்கள் எவை, கட்டுரை ஒன்றினை நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை, கட்டுரை ஒன்றினை நாங்கள் எவ்வாறு எழுதுவது போன்ற கட்டுரையொன்றின் மூன்று கட்டுரையினுடைய மாதிரி கட்டுரைகளினையும் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அன்பு மாணவர்களே, கட்டுரையில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களை விடுத்து முழுமையாக ஒரு தரமான ஒரு கட்டுரையினை நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் மாத்திரமே கட்டுரையினுடைய முழுமையான 20 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்பு மாணவர்களே, தரம் 8 என்ற வகையில் இனிவரும் வகுப்புகளுக்கு கட்டுரை தரம் 11 கட்டுரையானது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே தரம் 8 முழுமையான கட்டுரை ஒன்றினை எவ்வாறு நாங்கள் எழுதுவது என்பதனை கற்று அதற்காக சில தலைப்புகளின் ஊடாக நீங்கள் கட்டுரையினை எழுதுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியை ராசுதர்ஷினி. நன்றி, வணக்கம்.